நினைக்க முடியாத நாட்கள். எவருமே முன்பு கற்பனையிலே கூட எண்ணி பார்த்திருக்காத நாட்கள். கடந்த காலத்திலே இப்பொழுது ஜீவிக்கும் ஜனங்களோ அல்லது இங்கு முந்தி இருந்த சந்ததியோ எந்த ஒரு எதிர்பார்க்கதலும் இல்லாமல் சடுதியாக வீடுகளிலே அடைத்து இருக்க வேண்டிய நாட்கள் வந்திருக்கிறது. வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்து அதில் உள்ளவைகளை பரப்பி அதில் உள்ள ஜனங்களுக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு இருதயத்தையும் கொடுக்கிறவராகிய ஒரே தேவன் யாவே. மனுஷனை சிருஷ்டித்து ஆளுகைக்காங்க அவன் அவருடைய கட்டளையை மாறி பாவத்திலே விழுந்ததும் அவனை புறக்கணியாமல் அவனை தம்மோடு சேர்த்துக் கொள்ள மகச்சான தாம் ஏற்கனவே வைத்திருந்த அந்த திட்டத்தை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அந்த நாள் துவக்கம் பூமி ஏற்கனவே இயற்கையாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த நிலையிலே இருந்து வலுவி சாபத்துக்குள்ளாகியது. பூமி அதிர்ச்சிகள், பூகம்பங்கள், வெள்ளப்பெருக்குகள், சுனாமிகள், பலவிதமான நினைக்க முடியாத சம்பவங்கள் பூமி சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு கிழமைகளுக்குள்ளாக நடந்த காரியங்களை அறிக்கை சித்தமானால் நாங்கள் அதை உங்களுக்கு ஒளிபரப்பு பண்ணுவோம். மற்ற தேசங்களில் என்ன நடக்குது என்பதை எல்லாரும் அறிய முடியாது. எல்லாரிடத்தையும் அதற்கேற்ற வசதிகள் இல்லை. ஸோ அதை பார்க்கலாம். எப்படிப்பட்ட காலத்திலே நாம் ஜீவிக்கிறோம் என்று இந்த நேரத்திலே உலகத்திலே ஜீவிக்கும் பலவிதமான மதங்களை பின்பற்றுகிற ஜனங்கள் கிறிஸ்தவர்களும் கூட அநேகமானோர் வேத வாக்கியங்களை முற்றிலும் அறியாதவர்கள். And I want to speak to those people in a very specially the Roman Catholics, the Methodist Anglicans, the Assemblies of God, another சர்ச்சஸ் என்று சொல்லப்படுகிற கூட்டங்களே இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் வேத வாக்கியங்களை அறியாதவர்கள், வேத வாக்கியங்களை அஸ்திபாரமாக கொள்ளாதவர்கள், சம்பிரதாயமாக சபைக்கு போய் வீட்டுக்கு போகிறவர்கள், இப்படிப்பட்ட காலத்தில் எப்படியாக விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியும்? நவாண்ட யேசுவாசை நான் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பேனும். அதற்கு மறுமொழி இல்லை. முடிவு காலத்தை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். தேவன் தம்முடைய திட்டத்தை தம்முடைய வார்த்தையின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த வேத புத்தகம் கிறிஸ்தவர்களுடையதல்ல, இது தேவனுடைய புத்தகம். Now, hear me well. இது கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்டதல்ல, இது உலகத்தில் ஜீவிக்கும் சகல ஜனங்களுக்காகவும் தேவன் தம்முடைய ரட்சிப்பு திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். எந்த ஒரு மதத்துக்கும் சர்வ வலிமை உள்ள தேவன் ஆசிரியர் அல்ல. இந்த நாளிலும் இந்த கொள்ளுநோய் வந்து உலக ராஜ்யங்கள் அசைக்கப்பட்டு கொண்டிருக்கும் நேரத்திலே எந்த ஒரு காலத்திலே நாம் கேள்விப்பட்டோம் அல்லது கண்டிருக்கிறோம், ஒரு ஜனாதிபதி அல்லது ஒரு பிரதம மந்திரி கண்ணீர் விட்டு அழுவதை? வித்தியாசமான நாட்கள், இந்த நாட்கள்ல நாங்கள் தேவன் கொடுத்த அசைக்க முடியாத அசைபாரமாகிய அவருடைய வார்த்தை மாற்ற முடியாதது, அசைக்க முடியாதது. அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறியே தீரும். மனுஷர்கள் விசுவாசிக்காமல் விட்டாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏசாயாவுடைய புத்தகம் 40 சிலருக்கு தெரிந்த வார்த்தை, ஐந்தாவது வசனம், யாவையின் மகிமை வெளியரங்கமாகும். மனுஷர்கள் யாவும் அதை ஏகமாய் காணுவார்கள். யாவையின் வாக்கு அதை உரைத்ததென்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற குரல் உண்டாயிற்று, பின்னும் கூப்பிட்டு சொல் என்ற ஒரு குரல் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்லுகிறேன் என்றேன். அதற்கு மாம்சம் எல்லாம், அதாவது மனுஷர்கள் யாவுமே புல்லை போலவும் அதின் அவர்களின் மேன்மையெல்லாம் புகழ் யாவும் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. யாவையினுடைய ஆவி அதன் மேல் ஊதும்போது புல் உலர்ந்தது, பூவும் உதிர்ந்தது. ஜனங்களே, புல் உலர்ந்தது, பூ உதிரும். நமது தேவனுடைய வார்த்தையோ என்றென்றைக்கு நிற்கும் என்பதையே சொல் என்று கூறியது. எல்லாமே அசைக்கப்படும். அவருடைய வார்த்தை மட்டுமே நிலைத்திருக்கும். கிறிஸ்தவ சபைகள் அல்ல, அதிலே சிலர் பெருமை கொள்ளலாம், ஐ எம் எ கிறிஸ்டியன், வெல் ஐ கோ டு எ கிறிஸ்டியன் சர்ச், வாட்எவர். நோ, அவர் இங்கு சொல்லுவது தேவனுடைய வார்த்தை மட்டும் என்றென்றைக்கும் நிற்கும் என்று உரைத்தது. நீ எதிலே தங்கி இருக்கிறாய்? உன் விசுவாசம் இப்பொழுது எங்கே? எது உன் நம்பிக்கை? ஞாயிறு சபை மண்டபத்துக்கு போய் வீட்டுக்கு போறதா வழக்கம் போல, அதுவும் இல்லாமல் போயிட்டே. அனைவராலும் அவருடைய பெயரின் நிமித்தம் நாங்கள் பயக்கப்படுவோம் என்று யேசுவா சொன்னார். யேசுவா என்றால் ஜீசஸ், இயேசு. அவருடைய பெயரின் நிமித்தம் அதுல சபை பாகுபாடுகள் இராது. அண்மையிலேயும் புத்தியை ஞானத்தை பாவிக்காமல் வெளிநாட்டில் இருந்து ஒரு போதகர் எனப்பட்ட ஒருவர் இலங்கையின் வடமாகாணத்துக்கு சென்று சில ஜனங்களை சந்தித்து அங்கே ஏதோ கூட்டம் நடத்தியதாக கூறி இப்பொழுது கதை வெளிவந்திருக்கிறது. அவர் இந்த கொள்ள நோயினாலே பாதிக்கப்பட்டவர். அதனாலேயே அது அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட ஜனங்கள் அவர்கள் சோதிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அவர்கள் எத்தனை பேர் அதனாலே பாதிக்கப்பட்டார்கள் ஒன்றுமே நமக்கு தெரியாது. இதெல்லாம் பச்சையா சொன்ன போனால் மடத்தனமான காரியம். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குது. இதன் மூலம் சொல்ல இந்த கிறிஸ்தவங்கள் இந்த விவரங்களுக்கு ஒரு இதையும் இல்லை. இப்படியான நேரத்தில் போய் இதை செய்து போட்டு அங்க உள்ள ஆக்களுக்கு அதை பரப்பி ஒன்று அறியாத அரசாங்கம் அவர்களை திக்கு முழுக்க ஆடுகிறார்கள். இதனால யாருக்கு கெட்ட பேரும் யார் கோபப்பட போகிறார்கள்? பொது ஜனங்கள் கிறிஸ்தவர்களோடு. Yeah, they're going to get mad with the so-called pastors. So, இதன் நிமித்தமாக இப்படியே மடத்தனமான காரியங்களை செய்தால் இதை கவனிக்கிற ஜனங்கள் தேவனை அறியாதவர்கள், தேவன் அற்றவர்கள், மேஷியா இல்லாதவர்கள், வாக்குத்தத்தம் அற்றவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த உலகத்திலே, அவர்கள் நிச்சயமாக கிறிஸ்தவர்களை எதிர்க்க போகிறார்கள். The time is coming. யேசுவாவின் வார்த்தை நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. சோ அது ஒரு பக்கம். உன் நம்பிக்கை இந்த நாட்களிலே என்ன? இந்த வாழ்க்கையின் உலகத்தின் முடிவு எவ்வளமாக இருக்கும் என்று சீஷர்கள் அவரிடத்திலே கேட்டார்கள். யேசுவாவின் பூமியிலே ஊழியம் அவர் செய்யும் நேரம் இந்த சரீரத்திலே. மத்தேயு 24:4 யேசுவா அவர்களுக்கு மறுமொழியாக, இயேசு, ஒருவனும் உங்களை வஞ்சியாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அதாவது வஞ்சிப்பு அதிகரிக்கும். அதுவும் இந்த நாட்களில் வஞ்சிக்கிறார்கள். தேவையில்லாத எல்லாத்தையும் உளர்கிறார்கள். ஜனங்கள் மிகவும் நெருக்கப்படுகிறார்கள். அசையாமல் நிற்கிறதுக்கு அவர்களுக்கு எந்த ஒரு இடம் என்று தெரிகிறது இல்லை. So Yeshua says, don't let anyone deceive you. ஒருவனும் உன்னை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக. ஒருவனும், ஏனெனில் அநேகர் வந்து என் பெயரை தரித்து கொண்டு I am a Christian. I am a pastor. I am that. I am this. அப்படியாக சொல்லிக்கொண்டு நான் ஒரு கிறிஸ்தவ போதகர், நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு அநேகரை வஞ்சிப்பார்கள். வாஷ் இட், அதை கொஞ்சம் கவனிங்கோ. கொஞ்சம் பேரே அல்ல, அநேகம் பேரை வஞ்சிப்பார்கள். நீ அசையாமல் நிற்கிறதுக்கு இப்படிப்பட்டதான ஒரு நேரத்திலும் அவசர அவசரமாக உன் வீட்டுக்கு இந்த வார்த்தைகள் வரும்படிக்கு யஷ்வாவினுடைய தாப்பன் டாடி வழியை திறந்தபடியாகும். இது உன் வீட்டண்டைக்கு வருகிறது. வார்த்தையை கேட்டு அதை சாப்பிட்டு, அநேகம் பேருக்கு வார்த்தையை சாப்பிடுறது எப்படி என்று தெரியாது. பசியா இருக்கிறவர்கள் வந்து என்னண்டை வந்து சாப்பிடுங்கள், பணம் இல்லாதவர்கள் வந்து சாப்பிடுங்கள். தேவன் கூறினார், எப்படி சாப்பிடுவது தெரியாது. அநேகம் பேருக்கு தெரியாது, ஏனால் அநேகம் பேர் வேத புத்தகத்தை வாசிப்பதில்லை. Most of the people in the Roman Catholic Church, Methodist Church, Anglican Church, Assemblies of God, and other churches, ஆவிக்குரிய சபைகள் எதுவாக இருந்தாலும் வேத புத்தகத்தை திறந்து ஆசையாக அதை வாசித்து தேவன் என்ன சொல்கிறார் என்று அறிய விருப்பம் இல்லை. அவர்களுக்கு அந்த வாஞ்சியே இல்லை. யேசுவா தொடர்ந்து பேசுகையில் ஆறாவது வார்த்தை, யுத்தங்களையும் யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிப்பாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், அது வித்தியாசம் வித்தியாசமான பாஷை பேசுகிறவர்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் எழும்புவார்கள். வித்தியாசமான பாஷைக்காரர்கள், இனக்கலவரங்கள், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். ஒரு தேசம் இன்னொரு தேசத்தை யுத்தத்தில் எழும்பி மோதும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும், இது யேசுவா இயேசு உரைத்த வார்த்தைகள். இயேசு அது இன்னும் ஒன்று பலருக்கு தெரியாது, தன் சுயமாய் அவர் ஒன்று பேசவில்லை. ஒன்றுமே அவர் பேசவில்லை. பேச அவருக்கு அனுமதிக்கப்படவில்லை. அவர் பேசிய வார்த்தைகள் எல்லாமே சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருடைய தகப்பன் கொடுத்த வார்த்தைகள். யேசுவின் டாடி அதை விட வேறொன்று எதையாவது பேச அவருக்கு அனுமதி இல்லை. இங்கு கொள்ளை நோய்களை பற்றி கூறியிருக்கிறது. பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். இந்த பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் தேவன் கொடுக்கிற காரியங்கள் அல்ல. இது முடிவு காலத்திலே நடக்க வேண்டிய சம்பவங்கள். பஞ்சத்துக்கோ, பூமி அதிர்ச்சிக்கோ, வெள்ளப்பெருக்குக்கோ, சூறாவளிக்கோ, சுனாமிக்கோ, அல்லது கொள்ள நோய்களுக்கோ தேவன் ஆசிரியவர் ஆசிரியர் அல்ல. ஒரு கற்பவதி ஆகிய பெண்ணுக்கு இந்த பிள்ளையை பெற்றெடுக்கும் நாளும் மனத்தியாரமும் வந்ததும் அதுக்கு முதல் அவளுக்கு அந்த பிரசவ வேதனை கொஞ்சம் கொஞ்சமாக வருவதும் போவதும், அதன் பிறகு வருவதும் போவதும் அப்படியாக வந்து அது இன்னும் கூடி கூடி அந்த பிள்ளை பிறக்கும் நேரம் வரைக்கும் அது பெருகி கொண்டே போகும் வழிய குறையாது. இதான் அந்த நாட்கள். தேவன் தம்முடைய மகன் இயேசுவாவை, இயேசு கிறிஸ்து, பூமிக்கு மறுபடியும் அனுப்பி தம்முடைய ராஜ்யத்தை எருசலேமிலே நிலைநாட்டுவார். சொல்ல போனால் தேவனுடைய இரக்கத்தினாலே இந்த கொள்ள நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க முடியவில்லையானால் இதை நிப்பாட்ட யாராலும் முடியாது. ஒரே ஒருவர், அவர் திரும்பி வரும் நேரத்திலே யேசுவாவும் தூதர்களும் எருசலேமிலே அவரது ராஜ்யத்தை நிலைநாட்டும் பொழுது it'll come stand still, everything will stop. Only his government has the power to stop this virus, whatever it may be. இது வெளியரங்கமாக சாதாரண கொள்ள நோய் என்று சொல்லி ஆக்கள் இதை பார்க்கலாம். ஆனால் ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுபட்டிருக்கிறது. 91st பாடல், மோசே எழுதிய அந்த பாடல், அந்த 91st பாடல், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் என் யாவையை நோக்கி, யாவை என்றால் நித்தியமானவர், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணுக்கு, வேடன் என்று சொல்கிறது பேய், பிசாசுனுடைய கண்ணி, பொறி, எத்தனையோ பேர் பொறியில ஏற்படுத்துகிறான். பாவத்திலே கொண்டே வீழ்த்துகிறான். அதன் பிறகு அவர்கள் பிடிபட்டு அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வழங்கப்படுகிறது. தூக்கு தண்டனை. இந்த பேய் அவர்களை தூண்டி செய்ய பண்ணி போட்டு மறைஞ்சிடும். விபச்சாரமோ கொலையோ என்னமோ, இந்த பேயை தெரியாதனமாக அறிவில்லாத ஜனங்கள், தேவனுடைய வெளிப்படுத்துதல் தெரியாதவர்கள் அவனை தொழுது கொள்ளுகிறார்கள். அவன் தொழுது கொள்ளுதலை வாஞ்சிக்கிறான். யேசுவாவையே விழுந்து வணங்க சொன்னால் மனுஷனை விடுவானா? நீர் என்னை விழுந்து வணங்கும், இந்த பூமியின் ராஜ்யங்கள் அதனுடைய மகிமையை யாவையும் உமக்கு கொடுப்பேன். எப்படி இருக்கு? சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஒரே பொறான மகன் வனாந்தரத்திலே சோதிக்கப்படும் நேரத்திலே இந்த 91வது பாடல் 3 அவரே நின்னும் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பிசாசின் பொறிக்கும் பாழாக்கும் கொள்ள நோக்கி. இந்த பாழாக்கும் என்ற இடத்திலே மற்ற மொழிபெயர்ப்புகள் சொல்லுகிறது மரணத்தை கொண்டு வரும் கொள்ள நோய் தப்பு வைப்பார். எல்லாரையும் அல்ல, மேலே போட்டிருக்கிறது அதை அவருக்கு சித்தமானால் இன்னும் ஒரு தடவை அதனுடைய ஆழத்தை பார்க்கலாம். உன்னதமானவர் சர்வ வல்லமை உள்ள தேவனின் மறைவில் இருக்கிறவன் அவருடைய நிழலில் தங்குவான். அவருடைய நிழல், அவருடைய வார்த்தை, அதுதான் அவருடைய ரகசிய மறைவு. எல்லாரும் இந்த வார்த்தையை இது எனக்கென்று சொல்ல முடியாது. எவர் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மறைவிலே இருக்கிறார்களோ, அவருடைய நிழலில் தங்குகிறார்களோ, அவரது வார்த்தைக்குள்ளாக ஒளிந்து கொள்கிறார்களோ, அப்படி செய்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நீர் என்னுடைய அடைக்கலம், என்னுடைய கோட்டை, எதிரிகளில் இருந்து ஒளிந்து கொள்ள உள்ளுக்கு இந்த மட்டக்களப்பில் ஒரு கோட்டை இருக்கு. அந்த நேரத்தில் அவர்கள் கட்டினது என் தேவன், தேவர்கள் அல்ல ஒரே தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். இது இந்த மனுஷனுடைய நம்பிக்கை. அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம், அவர் உன்னை பிசாசின் பொறிக்கும் பாழாக்கும் கொலை நோக்கி தப்பி வைப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் போவாய். சிறவளை இந்த பிராந்து வந்து அங்கே கொஞ்சம் தாய்கோழிக்கு பக்கத்தில் அங்கே அலைஞ்சால போகிற நேரம் வட்டம் போட்ட உடனே அது குரல் கொடுத்து தாய்கோழி சிறகை விரிக்க இந்த குஞ்சுகள் ஓடி போய் அதுக்குள்ள ஒளிஞ்சிடும். அது இயற்கையாக தேவன் கொடுத்த ஞானம். சிறகுகளாலே உன்னை மூடுவான், அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலும். அவருடைய உண்மையும் உண்மை உனக்கு பரிசையும் கேடும். அவருடைய உண்மை அவரது வார்த்தை. அவர் உண்மை உள்ளவர், அவரது வார்த்தை உண்மையான வார்த்தைகள். மனம் மாறுவதற்கு அவர் மனுஷன் அல்ல. எனக்கு பேர் கிறிஸ்தவங்கள் கிறிஸ்டியன் கிறிஸ்டியன் என்று சொல்லி சபையையும் போதகரைத்தான் புழுகுவாங்க ஒழிய வார்த்தையை புழுக மாட்டாங்க. தேவனை அறிகிற அறிவிலே புழுக மாட்டாங்க. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ள நோய்க்கும் இதிலே போட்டிருக்குது. இருளில் நடமாடும் அப்படியானால் இந்த கொள்ள நோயை கொடுப்பதற்கு அதுக்கு பின்னால பேய்களின் ஆவிகள், சரீரமற்ற ஆவிகள் நடமாடும் கொள்ள நோய்க்கும். மற்ற அனச்சில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். ஏன் பயப்படாதிருப்பாய்? ஏற்கனவே அவருடைய மறைவிலே இருந்து கொண்டிருக்கிறாய், அவரது வார்த்தையிலே தங்கி இருக்கிறாய். அவரையே நம்பி நீர் என்னுடைய தேவன், என் கோட்டையே நடக்கலாம். நான் நம்பி இருக்கிற அப்படிப்பட்டவர்களுக்கு இது. சோ இந்த கொலைநோயை குறித்து யேசுவா அந்த முடிவு காலத்தில் இவைகள் நடக்கும். இது மற்ற எழுதிய வார்த்தை லூக்கா புத்தகத்திலேயும் கொழுநோய் இந்த புத்தகத்திலும் கூறப்பட்டிருக்கிறது. Some of you know that scripture in Luke. Can't find this now. Luke 17:21, is it? பஞ்சங்களும் கொள்ள நோய்களும் உண்டாகும். வானத்தில் இருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். ஏற்கனவே தேவன் நடக்க போற சம்பவங்களை யேசுவா தம்முடைய மகன் மூலமாக வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார். கொள்ள நோய் அவர் வரும் நாட்களுக்கு முன்பாக, இதற்கு முன்பு வந்திருக்கலாம், நூற்றாண்டுகளுக்கு முன்பு, ஆனால் எப்பொழுது இப்படியான ஒரு கொள்ள நோய் வந்து ராஜ்யங்களை போட்டு அசைத்து ஜனாதிபதி அல்லது பிரதம மந்திரிகள் உலகெங்கும் இருக்கிறவர்கள் என்ன செய்வதென்று தெரியாது. திக்குமுக்காடி சிலர் கண்ணீர் விட்டுக்கிறார், கண்ணீர் விடுகிறார். ஒரு நாளில் 600 அல்லது 700 பேர் மரணம், அடுத்த நாள் 800 பேர் மரணம். சவங்களை புதைப்பதற்கு இடமே இல்லை, சவ அடக்க ஆராதனை இல்லை. இனஞ்சனம் அதை பார்க்கவும் முடியாது, ஒன்றுமே இல்லை. எவ்விதமான ஒரு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். உன்னுடைய நம்பிக்கை என்ன? எதை காத்திருக்கிறாய்?
மரித்தபின் மோட்சம் இல்லை, மரித்தபின் நியாய தீர்ப்பு.
அடுத்ததாக நடக்க இருக்கிறது, சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மகன் யேசுவா, இயேசு கிறிஸ்து, அவருடைய வருகை அவரை ஏற்கனவே அறிவித்த அவருடைய ராஜ்யம் எருசலேமிலே ஸ்தாபிக்கப்பட இருக்கிறது. அவருடைய ராஜ்யத்தில் தான் இதெல்லாம் அடங்கும். அவர் வரும் நேரமே சவக்குழியிலே இருந்து அவருக்குள்ளாக விசுவாசத்திலே மரித்து போனவர்கள் எழுப்பப்பட்டு அவர்களோடு இறங்குவார்கள். எருசலேமிலே இருக்கும் ஒலிவ மலையிலே அவர் கால்கள் படும். இது யாவும் தீர்க்கதரிசிகளாலே உரைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை வாசிக்காதவர்கள், கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள், இந்த வார்த்தையை நம்பாதவர்களுக்கு எந்த விதமான ஒரு நிலையான ஸ்டாண்டிங் இருக்காது. நீ சுடியிலே நிற்கிறவனாயிருப்பாய். There is no hope. இந்த உலகத்துக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து மூலம் அவருடைய வர இருக்கும் ராஜ்யமாகிய நற்செய்தி, அதை மனம் திரும்பி விசுவாசித்து கீழ்ப்படிந்த அவருக்கு பின்னாலே போகும் நேரத்திலே உனக்கு நம்பிக்கை இருக்கும். நமக்கு தெரியும், தேசங்களும் பட்டணங்களும் கிராமங்களும் உள்ள ஜனங்கள் அடுத்ததாக என்ன நடக்க இருக்கிறது? தடுமாற்றம் அடைந்து எதிர்காலம் இல்லாமல், ஒரு இலக்கு இல்லாமல், பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஜீவிக்கிறார். ஆனால் இப்படிப்பட்டதான பிள்ளைகள் நான் உங்களுக்கு பேசுகிறேன். யேசுவன் அச்செய்தியாக கொண்டு வந்தார் தம்முடைய ராஜ்யத்தை குறித்து. அந்த ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்பட இருக்கிறது. அவர் வரும் நேரம், அவர் வரும் வருஷமோ மாதமோ நாளோ மனச்சியாலமோ யாருக்கும் தெரியாது. எவரையும் நம்ப வேண்டாம். அவருடைய ராஜ்யம் எருசலேம் தலைப்பட்டனும் இஸ்ரவேலின் அங்கேதான் ஸ்தாபிக்கப்படும். இந்த உலகத்தையும் இந்த உலக வாழ்க்கையை நம்பி இருக்கிறவர்களுக்கு நடுக்கமும் பயமும் துக்கமும் திகிலும் எல்லாமே அவர்கள் சொந்தமாயிருக்கு. நம்பிக்கை இல்லாத ஒரு உலகம், தேவனற்ற ஒரு உலகம். தேவன் மனுஷனுக்காக 7 நாட்களை அவரே உண்டு பண்ணி எல்லாம் இங்கே இருக்கு. 7 days a week 6 நாட்கள் நீ வேலை செய்யலாம், 7ஆம் நாள் நீ ஓய்ந்து இருக்க வேண்டும். எங்கள் சரீரத்தை தாயினுடைய கற்பத்திலே எறும்போடு எலும்பையும் மூட்டி பொருத்தி உள்ளே இருக்கும் அவயவங்கள் கற்பத்திலே இருதயம்
சுவாசப்பை, வயிறு, குடல்கள் இது மற்ற அவயவங்கள்
எல்லாவற்றையும் பொருத்திய உருவாக்கின தேவன் அவருக்கு தெரியும் மனுஷனுக்கு ஓய்வு தேவை.
அதனாலே 7 நாட்களை கொடுத்து அவர் சொன்னார், 6 நாட்கள் நீ வேலை செய்யலாம், 7ஆம் நாள் நீ ஓய்ந்திருக்க வேண்டும். 10 கட்டளைகளிலே அது ஒன்று.
இதுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை, இதுக்கும் யூதர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இது தேவன் கொடுத்த கட்டளை, அவருடைய ஒழுங்குகள். The instruction of God. அவருடைய ஒழுங்கு. எத்தனையோ கிறிஸ்தவ சபைகள் உலக எங்கும் இன்று வரை இதை தூக்கி அறிந்து வஞ்சிக்கப்பட்டு அவர் சொன்ன நாளாகிய 6ஆம் 7ஆம் நாளிலே சனிக்கிழமை அவரை ஓய்ந்திருந்து அவரை சேவித்து குடும்பத்தோடு அவரண்டை நெருங்காது சூரிய நாளாகிய 1ஆம் நாள் ஞாயிறு அதிலே அவரை சபிக்கிறார்கள், ஆராதனை வைக்கிறார்கள். வெள்ளக்காரன் தான், கருப்பும் தான், ஆசியாவும் தான், அமெரிக்கா, the US, the Canada, Europe and all these people, they don't want it.
கீழிறங்கவும் இல்லை, கீழ்படியவும் இல்லை. இன்று வரை 99% கிறிஸ்தவர்கள் அல்லது யூதர்கள் என்று சொன்ன தேவ ஜனங்கள் என்று அழைக்கப்பட விரும்புகிறார்கள். அதனால் இன்றைக்கு என்ன நடந்திருக்குது, 7 நாளும் வேலை இல்லை. No work.
வீட்டில் இருந்து என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார். 4வது கட்டளையாய் கொடுத்தார், கேட்பவன் யார்? பெரும்பாலும் ஆக்க என்ன யேசுவை மரித்து உயிர்த்தெழுந்து அவர் பிதாவின் அண்டை போனதுக்கு பிறகு ஏறக்குறைய 325ஆம் ஆண்டிலே கிறிஸ்துவுக்கு பின் மேசியாவுக்கு பின் இவைகள் மாற்றப்பட்டது. 7ஆம் நாள் மாற்றப்பட்டு சனிக்கிழமை ஞாயிறு அதிலே வைக்கிறார்கள். They can continue, no problem. ஆனால் சித்தத்து பார்க்கும் நேரத்திலே இன்றைக்கு 7 நாட்கள் எந்த நாட்களுக்கு வேலைக்கு போறார்கள் நான் இதை சொல்ல வரவில்லை. தேவனுடைய வழிகள் எல்லாமே நீதி உள்ளது, உண்மை உள்ளது, இரக்கம் உள்ள வழிகள். அவர் மனுஷர்களை கொலை செய்கிறவர் அல்ல. நேடிய சாந்தமும் மிகுந்த கருவையும் உள்ளவர், கடைசி நாட்களிலே அவர் வருவதற்கு முன்பதாக ஏற்கனவே சொல்லி நடந்து கொண்டிருக்கும் காரியங்கள் இவைகள். ஒரே ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கே சரிப்பாயிருங்கள். இவரே இருப்பான் 2:25. கேட்க மாட்டோம் தான் இருக்கிறாங்க. இப்ப ஏனெனில் பூமியில் பேசினவருக்கு சீனாயி மலையிலே அவர் இறங்கி வந்து அவர்களோடு பேசினார். 4000 வருஷங்களுக்கு முன்பதாக செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகவில்லை. வானங்களிலே இருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்புவோம்? அவருடைய குரல் இப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு, இன்னமும் ஒரு தடவை நான் பூமியை மட்டுமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையான அசைக்க முடியாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகளை போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாய ராஜ்யம் இந்த பூமி நீதியுள்ள ஒரு ராஜா யேசுவா த மெஷாயா இயேசு கிறிஸ்துவினால் ஆளப்பட இருக்கிறது. அந்த ராஜ்யத்தை தான் அவர் அறிவித்தார். முதல் தடவை வந்த நேரம் டாடி அவரது தகப்பனால் வார்த்தை கொடுக்கப்பட்டு கட்டளையிடப்பட்டு இப்பொழுது அந்த ராஜ்யம் பகிரங்கமாக நிலைநாட்டப்பட இருக்கிறது. எருசலேமிலே 1000 வருஷங்களுக்கு அவர் அரசாளுவார். இந்த ராஜ்யத்தை பெறும்படிக்கு நாம் மனம் திரும்ப வேணும். இந்த வாழ்க்கையில் கிறிஸ்தவனாகிறதல்ல. நோ, நெவர். தயவு செய்து கிறிஸ்தவனாகாதே, அல்லது கத்தோலிக்கன் ஆகாதே, மெதடிஸ்டவன் ஆகாதே, அசம்பிளிஸ் ஆஃப் காடோ, அல்லது என் அவருடைய ராஜ்யத்தின் செய்தியை மனம் திரும்பி கேட்டு விசுவாசித்து அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியவன் நாளாந்தம் அவருக்கு பின்னாலே போவானும். அதுக்குத்தான் உன்னுடைய அழைப்பு. உன்னை கிறிஸ்தவன் என்று அழைக்கவில்லை. ஆரம்பத்திலே நான் சொன்னபடி நீ, நான் கத்தோலிக்க, நான் ஒரு மெதடிஸ்ட், நான் ஒரு ஆங்கிலிக்கன், நான் அது, நான் இது, அந்த சபை, இந்த சபையை சொல்லி பிரயோஜனம் இல்லை. மனம் திரும்பி இருக்கிறாயா? இந்த வார்த்தைக்கு நடுங்கிறாயா? இந்த வார்த்தைக்கு உண்மையாயிருக்கிறாயா? உண்மையின் வாசல் ஊடாக உள்ளே போனாயா? அவர் சொன்னார், நானே உண்மை, நானே வழி, நானே வாழ்க்கை. இந்த வாழ்க்கை முடிந்து போகும். வெகு சீக்கிரம் எதையும் நம்ப முடியாது. யுத்தங்கள் நின்று போயிட்டா எந்த நேரத்திலும் தொடங்கலாம். எத்தனையோ நாடுகள் சேர்ந்து சைனா சீனா தேசத்தை அவர்கள் கோபம் கொண்டு உங்களாலதான் எல்லாம் வந்தது. ஆரம்பத்தில் பேசாம இருந்தது, உங்களுக்கு உங்களாலதான் வந்தது அப்படி என்று சொல்லி கோபப்படுகிறார். அதை மறைத்து வைத்து அதை அறிவிக்கவில்லை, அதை குறித்து தெரிவிக்கவில்லை என்று சொல்லி அவர்கள் மேல் குற்றம் சுமர்கிறது. என்ன செய்ய போறாய்? என் வார்த்தையை நம்பாதே, இதை திறந்து பார். அவருடைய புத்தகத்தை எல்லாமே கூறப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்க்கை நம்பி இருக்கிறவர்கள் அதை இழந்து போவார்கள். இயேசு சொன்னார், நிச்சயம் உழந்து போவார்கள். இந்த வாழ்க்கையில் இனி ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. இதோ தேவனுடைய இறக்கத்தினாலே இலங்கையில் கூடுதலாக தொடர்ந்து பரவாமலும் மரணங்கள் இன்னமுமாக நேர்ந்ததென்று நாங்கள் கேள்விப்படாமல் இருப்பது அவருடைய இரக்கம், பெரிய இரக்கம். இந்த மீதியாகிற நாட்களிலே என்ன செய்ய போகிறாய்? உன் வாழ்க்கை அறிவிக்க வேண்டியதெல்லாம் அறிவிச்சிருக்கிறார். ஏதோ ராஜ்யம் வருகிறார். வாயை திறந்து சொன்ன முதல் வார்த்தை மனம் திரும்புங்கள். அதன் பிறகு மனம் திரும்பி இந்த வாழ்க்கை போன வழக்கமாக போன வாழ்க்கையை விட்டு தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய அரசாங்கம், தேவனுடைய ராஜ்யம் அதை ஏற்றுக்கொண்டு யேசுவாவின் சொற்களுக்கு, இயேசுவின் சொற்களுக்கு கீழ்ப்படிந்து நாளந்தும் நடக்கிறோம். அவருக்கு பின்னால நீ போகிறதுனாலே சன்னியாசியாய் போக மாட்டாய், பயப்படாதே. நீ பிறந்த நோக்கம் உனக்கு அறிவிக்கும்படிக்கு அவர் என்னை பின் செல் என்று சொல்லி இருக்கிறார். அவ்வளவுதான். இன்றைக்கு கிறிஸ்டியானிட்டி முற்றிலுமாக அநேகமாக வஞ்சிக்கப்பட்டு பழையான தேவ செய்தி, நற்செய்தி, பழையான வேத புத்தகத்திலே இல்லாத ஒரு இயேசு கிறிஸ்து, அவரை விசுவாசித்து சர்வ வல்லமை உள்ளவருடைய பரிசுத்த ஆவியை பெறாமல் வேறு ஒரு ஆவியை பெற்றிருக்கிறார்கள். சமாதான வங்கி, நோ பீஸ், அப்சல்யூட்லி. சுகண்டைக்கும் உன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வரும். யேசுவாவின் சொற்களை திறந்து வாச. அந்த நான்கு சுவிசேஷங்கள், மத்தேயு, மார்க், லூக் அண்ட் ஜான், டாடி நடத்தில இருந்த வார்த்தையை கொண்டு வந்தவர். நமக்கு அறிவிக்கப்பட்டு எழுதப்பட்டும் இருக்கிறது. அவர் உன்னோடு பேசுவார், பயப்படாதே. உனக்காக இந்த வார்த்தை இந்த நேரத்தில் ஒரு வருஷங்களும் இல்லாதபடி சடுதியாக இது உன்னுடைய வந்திருக்கிறது. மனம் திரும்ப. டாடி, இந்த வார்த்தையை கேட்டவர்கள் எவரோ இங்கேயோ இலங்கையோ வெளியிலோ உம்முடைய இரக்கத்தை பெற்று சட்டத்தை பிடித்துக் கொள்ளும்படி செய்யும். இப்பொழுதே அவர்களுக்கு இருக்கும் அந்த பயம் நீங்கி போட்டும். யேசுவாவின் பேரிலே ஆமென். God bless you.